புத்தாண்டு சங்கீதம் என்று இந்த சங்கீதத்துக்கு பெயர் கொடுத்து நம்ம இதை பார்த்துக்கிட்டு வருகிறோம். நம்ம மனது, இருதயம், நம்மளுடைய வாழ்க்கையை புத்தாண்டு, வருகிற புத்தாண்டுக்கு நம்மளை ஆயத்த பண்ணும்படிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருஷத்து கடைசி மாதம் வந்துட்டோம். இன்னைக்கு December 2 இல்லைங்களா? 11 மாதம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு மாதம் தான் மிஞ்சி இருக்கு இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில். இப்போ அடுத்த வருஷம் வந்துடப்போகுது. அதுக்கேற்றபடி இந்த சங்கீதம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. இந்த சங்கீதத்தில் அழகான ஒரு ஒரு ஃப்ளோவை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு வசனங்களையும் சங்கீதங்களையும் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விளக்கும் போது எவ்வளோ அழகாக ஒரு பாடலாக வருகிறத நாம் பார்க்குறோம். முதலாவது வசனம் வந்து, ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. 11 மாதம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆபத்துங்கள் உங்களுக்கு வந்துச்சு, எத்தனை நேரம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. அந்த நேரங்களில் எனக்கு இந்த ஆபத்து நேரத்தில் எனக்கு ஒரே உதவி ஆண்டவர்கிட்டேருந்து தான் வர முடியும்னு நம்ம ஓடி இருக்கிறோமா? அதை உணராமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, கவலைகளால் முழுகிறது, சோர்வடைகிறது, ஜபத்தில் ஆண்டவரை நாட அவரை நோக்கி கூப்பிடுறத விட்டுட்டு, இந்த ஆபத்து காலம் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்குகிற ஒரு சந்தர்ப்பமாக அவருடைய அற்புதங்களை காணக்கூடிய, மன்றாடி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்காம, ஜபத்தில் நம்மளை தள்ளாமல் எவ்வளோ நாட்களை வீணடிச்சிருக்கோம். சோர்வுலையும் ஏமாற்றத்துலேயும் மனக்கலக்கத்துலேயும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இங்கே தான் நம்முடைய தோல்விகள் இருக்குது. இங்கே தான் நம்ம நாட்களை பிரயோஜனம் இல்லாமல் அந்த ஆபத்தில் சோர்ந்து போய் பலவிதமான தவறான எண்ணங்களோட காரியங்களும் செய்ய போயிடுறது. நம்ம எவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறோம். இந்த சங்கீதம் என்ன சொல்லுது? ஆபத்து நாட்களிலே, வரப்போகிற வருஷத்துலையாவது, ஆபத்து நாளுன்னு வந்த ஆண்டவர்கிட்ட என்னை அழைக்கிற, தேவனே உன் மண்டை சேர வாஞ்சிக்கிறேன்னு ஒரு பாட்டு வருது இல்லைங்களா? அதில் கஷ்டங்களும் சரி நல்லதும் சரி ஆண்டவர்கிட்ட நம்மளை இழுக்குவதற்காக வருகிறது. ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர்கிட்ட நம்ம வரணும் அப்படின்னு உணர்ந்து வரப்போகிற வருஷத்துலையாவது நாம் ஆபத்து நாளிலே கர்த்தரை உமது ஜபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே அவர்கிட்ட போகும்போது அவர் ஜபத்தை கேட்குறார் இல்லைங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. அந்த ஜபத்தை கேட்குற கர்த்தர் 2வது வசனம் எப்படி அந்த ஜபத்துக்கு பதில் அளிப்பார்? எப்படி? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அப்பா உனக்கு எங்கேருந்து வருது பார், எங்கெங்கேயோ ஹெல்ப்புக்கு ஓடுற நீ, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக, உன்னை பலப்படுத்துவாராக. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற உதவியை விட வேறு எந்த உதவியோ நமக்கு உதவாதுங்க நிரந்தரமாக. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற விடுதலையை விட எந்த விடுதலையும் பெருசு கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது வந்து ஒரு உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் தான் அதை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்தின் உதவிக்காக மன்றாடுவாங்க. ஏன்னா மற்றவர்கள் வந்து, ஐயோ இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதே, சுற்றி பார்த்தா யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இந்த கஷ்டத்தில் நான் எப்படி வரப்போகிறேன், அதுக்கு எந்த வழியும் ஹெல்ப் பண்ணுறவங்களோ சாதனமும் இல்லையேன்னு சோர்ந்து அவிசுவாசிகள் எந்த சாதனமும் இல்லாமல் பார்க்கும்போது அவர்கள் சோர்ந்து தான் போவாங்க. ஏன்னா வழியே இல்லையே, இதுலேருந்து வர்றதுக்கு எப்படி தான் முடியும், எப்படி தான் தீரும்னு. அதில் தான் நம்மளும் சில நேரங்களில் அவிசுவாசி மாதிரி நடந்துடுறோம். ஆனால் ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறுகிய பார்வை. ஆனால் விசுவாசம் என்ன செய்து, நம்ம விசுவாசிகள் என்பதை உணர்ந்து அந்த விசுவாச கண்ணட்டத்தோடு தூர பார்வையோடு பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசம்னா என்ன? காணக்கூடாதவைகளினுடைய நிச்சயம். அந்த நிச்சயம் நமக்கு என்ன பண்ணுது? இந்த கஷ்டங்கள் தான் நாம் பார்க்க முடியுது. ஆனால் காணாத தேவன், காண முடியாத தேவன், எல்லையற்ற தேவன் தன்னுடைய எல்லையற்ற குணாதிசயங்களோடு என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் தன்னுடைய அற்புதமான அதிசயமான குணாதிசயங்களை சகலத்தையும் என்னுடைய நன்மைக்காக பயன்படுத்துவேன்னு அந்த உடன்படிக்கையில் மகத்தான வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். நான் உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னோடு தான் எப்பொழுதும் இருக்கிறேன். என்னுடைய வல்லமை, என்னுடைய ஞானம், என்னுடைய எல்லா அற்புதமான குணாதிசயங்களாக உன் நன்மைக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். ஆனால் விசுவாசம் இருந்தோம், விசுவாசம் இல்லாதவர்கள் போல் காணக்கூடாதவர்கள் நிச்சயம். அந்த நிச்சயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது எந்த சாதனம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு வரக்கூடிய எல்லா வசதிகளும் அவர் கரங்களில் இருக்கு. அவர் எனக்காக செயல்படுவார், எனக்கு நான் என்னை வருத்துகிற எல்லா காரியங்களையும் சரியாக செய்து முடிப்பார்ன்னு அவரை நோக்கி கூப்பிடுறோமா? அவர் எனக்காக கிரியை செய்வார். ஐயோ ஒண்ணுமே இல்லையே, எப்படியும் ஒண்ணுமே இல்லாததுல தான் எல்லாத்தையும் அவரு கொண்டு வந்தார், அவர்னால செய்ய முடியாது இருக்கா? உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த சாதனம் இல்லைன்னு யாரை நம்புறோன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த விசுவாசத்தோடு அதுதான் பரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து எங்க இருந்து வரும் எனக்கு ஹெல்ப், யாருங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து வரும்பா. அந்த விசுவாச பார்வையில் செய்யணும் இந்த ஜபம் இல்லைங்களா? அப்படி செய்யும்போது எந்த அடிப்படையில் செய்வார்? நான் தான் ஒழுங்கில்லையே, நான் தான் நிறைய நேரங்களில் அவர் நம்பாமல் இருந்திருக்கிறேனே, எந்த அடிப்படையில் எனக்கு அந்த ஜெபம் வரோடு நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்கிறது? 3வது வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா, நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம், உன்னுடைய தகன பலியெல்லாம், நம்முடைய நம்ம என்ன பலி செலுத்துகிறோம், நம்முடைய சார்பாக இயேசு கிறிஸ்து செலுத்தின தகன பலி தான். எந்த அடிப்படையில் கடவுள் என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிப்பார்? என்னுடைய நீதியா, என்னுடைய உத்தம தன்மையா, இல்லை எந்த கேரண்டி கடவுள் எனக்கு நான் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு உதவி வரோ நான் நம்பி போவது? எப்படி பதில் கொடுப்பார், என்னை பாதிரிப்பார்னு எந்த நம்பிக்கை? அவர் செலுத்தின காணிக்கை எல்லாம் என் சார்பாக அவர் செலுத்தினாரே, நான் வாழ முடியாத வாழ்க்கையை எல்லா நீதியும் நிறைவேற்றி எனக்காக எல்லா காணிக்கையும் செலுத்தின அவர் வாழ்க்கை, அவர் நீதி என்மேல் சுமத்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவருடைய சர்வாங்க தகனபடி அந்த பலிய அந்த மிருகத்தை முற்றிலுமாக எரித்து சுட்டெரிக்கிற தகன பலி போல் 3 மணி நேரம் எல்லையற்ற தேவனுடைய கோபாக்கினால் அவர் ரோஸ்டாய் சுட்டெரிக்கப்பட்டாரே, அதை நினைத்து நமக்கு வேண்டாம் கம்யூ இயேசுடைய பலிய நம்ம வந்து கம்யூனியன் வாரம் தான் நினைக்கிறோம், இந்த வாரம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு செகண்டும் பரலோகத்தில் அந்த பலியின் சுகந்த வாசனை தான் நமக்கு கிருபைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், நம்முடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நமக்கு தேவையான கிருபையும் ஆதரவும் எல்லாம் கிடைக்கிறது அவருடைய பலியின் நிமித்தம் தாங்க. அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம தேவனுடைய நித்திய நீதியை திருப்தியாகி சுகந்த வாசனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அவர் உன்னுடைய பலிகளை எல்லாம் நினைத்து இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த பணி, அதன் அடிப்படையில் the finished work of Christ என்ன செஞ்சிச்சது? கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சகல விதமான இடரலும் தூக்கி போட்டு அதை முறித்து இயேசு கிறிஸ்துவுடைய பலி நம்முடைய குற்றங்களை எல்லாம் நம்மளை நீக்கி. எபிரேயர் அதானே சொல்றது, எபிரேயர் புத்தகம், உனக்கும் கடவுளுக்கு எந்த தடையும் இல்லைப்பா, அடி ஒரு தப்பு செஞ்சிட்டாலும் நீ வந்து அறிக்கையிட்டு கழுவப்படுவ. என்ன அதிசயம்! அதனால தான் அவர் செயலான்றார். அதை நினைத்து சிந்திச்சு பார், கிறிஸ்துவுடைய முடிந்த பணியில கடவுளுடைய உன்னுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஏன் அவருடைய பணியில தான் அந்த ஆலயத்தின் சீலை கிழிக்கப்பட்டு நாம் எல்லோரும் தேவனால் ஆசாரியர்களாக அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது, நம்முடைய ஜபங்கள்லாம் ஏறெடுக்கப்படுகிறது. ஜபம் நேரடியாக தேவனை போய் எந்த ஆசாரியனும் இல்லாமல் அவர்கிட்ட போய் ஜபிக்கிற ஸ்லாக்கியம் அவருடைய மரணத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் பலியினால நமக்கு ஒரு புது ஜீவனுள்ள வழி திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் ஆபத்து நாளில மன்றாடும் போது கேட்கப்படாதவன் ஒருவனும் இல்லை. ஜபத்தினுடைய அருமை நமக்கு தெரியுதா? என்ன ஒரு பரிசுத்த காரியங்களை ஒரு கோலி விளையாடுற மாதிரி விளையாடுறோம் நம்ம. அதெல்லாம் வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்களேன். 1வது வசனம், உன் ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜபத்தை கேட்பாராக. ரெண்டாவது அந்த ஜபத்துக்கு பதில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரும், சியோனிலிருந்து உனக்கு ஆதரிப்பு வரும்ப்பா. எந்த அடிப்படையில் வரும்? அது அவருடைய பலியின் அடிப்படையில். நாலாவது அந்த பதில் எந்த அளவுக்கு வரும் பாருங்களேன், த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹெல்ப், எனக்கு உதவி வரும். எந்த அளவுக்குங்க வரும் உதவி? நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாரா? ஆனால் நம்ப முடியுமா? நாலாவது வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு பதில் வரும்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உம்முடைய ஆலோசனைகள் ஒன்று ரெண்டு இல்லை, ஆலோசனைனா பிளான், உன்னுடைய திட்டம் எல்லாம் நிறைவேற்றி. எந்த அளவுக்கு இந்த பதில் வரும்னா, உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. என்ன விரும்புற? உன் விருப்பம் என்ன? அந்த விருப்பத்தின்படி தந்து குழு உனக்கு நிறைவேற்றுவாரு. உன்னுடைய பிளான்ஸ், ஆலோசனைனா பிளான், உன்னுடைய பிளான்ஸ் ஒன்று ரெண்டு இல்லைப்பா, எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. நம்ப முடியுமா? ஒரு பிளஸ்ஸிங் நியூ இயர்க்குன்னா இதை விட பிளஸ்ஸிங் என்ன கொடுக்க முடியும்? இதான் விஷா நான் உங்களுக்கு அனுப்பலாம், நியூ இயர் பிளஸ்ஸிங், நியூ இயர் விஷ் உங்களுக்கெல்லாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதை விட ஒரு நியூ இயர் விஷ் என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன விஷ்? ஒரு வருஷம் இருக்குது, அந்த வருஷத்துல என்னுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறிச்சு, என்னுடைய ஆலோசனை எல்லாம் அவர் நிறைவேற்றிட்டார், நான் என்னென்ன பிளான் பண்ணணும் அதெல்லாம் அடைஞ்சாயிருச்சு. என்ன ஒரு நியூ இயர்! என்ன நான் திட்டம் பண்ணணும், என்ன புத்தாண்டு தீர்மானங்கள் எடுத்தனும், இந்த வருஷத்துல என்னென்னலாம் நடக்கணும்னு நினைச்சோம் அதெல்லாம் நிறைவேற்றிட்டார் ஆண்டவர். எப்படி இருக்கும்? அப்படி நான் இங்க இருக்கணும், இதை அடையணும்னு நினைச்சு எல்லாம் நிறைவேறிச்சு. என்ன ஒரு ஜெபம் பாருங்களேன், நம்ப முடியுமா? இது வந்து கடவுள் வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு இருக்கலாம். நம்ம அவிசுவாசம் தான் அநேக நேரத்தில் இதெல்லாம் நம்ம கடவுள் நம்முடைய விருப்பம் எல்லாம் நிறைவேற்ற விரும்புகிறவருங்க இல்லைங்களா. அதே நல்ல அப்பா, அவரு அப்பா வந்து நம்ம பிள்ளைகளுடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றாம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இருப்போமா? அப்படி நம்மளே பார்க்கும்போது நம்ம அப்பா நல்ல விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றத்தான் அவர் இருக்கிறார், நம்முடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்றும். ஆனால் நம்ம பாவ இருதயத்தினால சில விருப்பங்கள் நம்மளை அழிச்சிரும் இல்லைங்களா. கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நம்முடைய பாவ விருப்பம் எல்லாம் நிறைவேற்றோம்னு கொடுத்துட்டாருனா அழிஞ்சோம் நம்ம. அது எப்படி இது ஓப்பன் ஹெண்டடாக இருக்க முடியும்? நம்ம விருப்பங்கள்லாம் நிறைவேற்றுவார்னு எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இதனோட சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். அப்போனா நம்ம பெருமை பிடிச்ச நம்முடைய பாவ இரு விருப்பங்கள்லாம் அவர் வரப்போகிற வருஷத்தை நிறைவேற்றுவாரா அப்படின்னா அப்படி நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன் சூழ்நிலை என்ன? ஆபத்து நாளுன்னு வருது. அந்த நேரத்தில் விசுவாசத்திலையும் நீ பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து உதவியை நீ எதிர்பார்க்கிற. எப்படி? கிருபையின் சாதனங்களை, ஜபத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்த ஒரு சபையில் நீ இருக்கிற. அப்படிப்பட்ட சபையில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? நம்முடைய இருதயங்கள் வேவ வசனத்தினாலையும் ஜபத்தினாலையும் சுத்திகரிக்கப்படுகிறது இல்லையா. இப்போ பாருங்க, இந்த ஜபத் கூட்டத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னவோ என்னோ ஆசை கீசான்னு வந்தீங்க, சபைக்கு வரும்போது என்னென்னவோ நினச்சிக்கிட்டு வரீங்க. ஆனால் அந்த சபை முடித்த பிறகு உங்கள் எதுவுமே சுத்தமான ஒரு ஃபீலிங் ஆகுறது இல்லை இல்லைங்களா. அது சுத்தம்னா புது ஆசைகள், ஆண்டவருக்கு பிரியமாக பண்ணணும், இன்னும் வேத வசனிக்கணும், ஜபிக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும், கனி கொடுக்குற மாதிரி வாழ், சரியான நல்ல விருப்பங்கள் நமக்கு வருது. அந்த மாதிரி விருப்பங்கள், நல்ல விருப்பங்கள் எல்லாமே ஆண்டவர் உங்கள் இதயத்தில் நாட்டுகிற தேவ வசனத்தினால ஜபத்தினால உற்பத்தி ஆகிற விருப்பங்கள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதுக்கு உங்கள் உள்ளத்தில் விருப்பமாக கொடுக்கிறாரு. அந்த விருப்பத்தை நீங்கள் ஜபமாக ஏறெடுக்கும் போது ஜபத்தின் சாதனமாக அவர் செயல்பட்டு அதை நிறைவேற்றுவார் இல்லைங்களா. அதுதான் அந்த நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளரணும். நல்ல விருப்பம் இல்லை, நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா? ஆண்டவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாருங்க. நம்ம பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, நம்மளும் அவங்க முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா எல்லாம் பார்த்துக்க முடியும்னா அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கலாம் இல்லைங்களா. ஆனால் தங்களை கெடுத்துக்குவாங்கன்றதுக்கு தான் பயப்படுறோம் நம்ம. அதே மாதிரி தான் கடவுள் நமக்கு ஏன் சில இதெல்லாம், ஏன்னா இப்போ சபையாக எடுத்துக்க தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது இருந்தா இது இருந்தா இது இருந்தா, நீ இப்போ இது இருக்கிறதுக்கே எவ்வளோ நன்றியாக இருக்கிற, இப்போ இருக்கிறதுக்கே எவ்வளோ பொறுப்பாக இருக்கிற, எவ்வளோ நல்ல உக்ரானுக்காரனாக இருக்கிற, எவ்வளோ உண்மையாக ஜெபிக்கிற, இதில் ஏன் இப்படி இருக்கும்போது இன்னும் அப்படி இப்படின்னா கொடுத்தேன், நீ இன்னும் வளருப்பா கொடுக்குற, நீ இன்னும் பொறுப்பாக இருப்பா கொடுக்குற. அதாங்க அப்பாவும் நமக்கு சொல்கிறது, இன்னும் பரிசுத்தத்தில் நம்ம வளரணும், முதிர்ச்சியில் வளரணும், தாழ்மையில் வளரணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுகிறவர்களாக இன்னும் மாறும்போது கூட உலக மனுஷர்களே கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னா, நீ அதெல்லாம் இப்போவே இதுலேயே உலகம்னு ஓடுற, இன்னும் கொடுத்தானா உன்னே நீ அழிச்சிக்க மாட்டியா, அப்படி தாங்க நம்ம அப்பா இல்லைங்களா. நம்ம இன்னும் வளரணும் சபையா, ஆண்டவரே எங்களுக்கு 100 ஆத்மாக்கள் வேணும், அப்படி நிறைய பெகா சர்ச்சா வேணும்னு அதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோமா? நம்ம முதிர்ச்சி இருக்கா? இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க பாஸ்டர்ஸ் கூட்டத்தில், பெரிய சபை கட்டணுங்க, பில்டிங்கை வாங்கணும், அதை வாங்கணும்னா நான் அடிக்கடி பாஸ்டர் பாலாவும் சொல்லுவார், முதல்ல உன்னை நீ வளர்த்துக்க, உன்னை நீ சத்தியத்தில் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறியோ அதனோட பிரதிபலியாக ஆண்டவர் வளர்ச்சியை கொடுப்பார் இல்லைங்களா. நம்ம சபையினுடைய வளர்ச்சி, நம்ம ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் ரொம்ப வளர்ந்தீங்கன்னா ரொம்ப சபை வளரும். நம்ம எல்லாருமே சபை வளர்கிறதுக்கு கார்னர் தடையாக ஒன்று இருக்கிறோம், நம்ம வளராதனால சபை வளர்றதில்ல, அதுதான் காரணம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் போது ஆண்டவர் ஏன் நம்ம ஜபத்துங்களை கேட்க மாட்டார்? ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளர்ந்து முதிர்ச்சியாக வளரும்போது சரியான நோக்கங்களோடு தேவனை எல்லா விஷயத்துலையும் மகிமைப்படுத்தணுன்னா அவர் ஜபங்களுக்கு நம்ம இருதயத்தின் விருப்பங்கள்லாம் ஏன் அவர் கொடுக்க மாட்டார்? நம்முடைய மிகப்பெரிய ஆசை கர்த்தருடைய ஜபத்தில் வர மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும், ஆண்டவரே நீங்கள் மதிக்கப்படணும், பரிசுத்தமாக காக்கப்படணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும், உங்களுடைய சித்தம் செய்யப்படணும் போது இது மூணும் தான் நம்ம நாடும் போது ஏன் நமக்கு எல்லா தேவைகளும் ஒரு அனுதின அப்பங்களும் சகல தேவைகளும் கொடுக்க மாட்டார், நம்ம பாவங்கள்லாம் மன்னித்து நம்முடைய சந்தோஷத்தில் வாழ வைக்க மாட்டார், எந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம வாழ்க்கு நமக்கு ஏன் உதவி செய்ய மாட்டார்? அதில் நம்மளுடைய நோக்கங்கள் அதெல்லாம் தான் தசை மாறி போகுது. தேவனுடைய ஜனங்களாக 2023 நமக்கு என்னங்க வேணும்? ஆழமா என்ன வேணும்? மிகப்பெரிய ஆசை, நம்மளுடைய ஆசை என்னவா இருக்கணும்? கடவுள் என்ன வேணுமோ அதான் நம்மளுக்கு வேணும், அதான் பெஸ்ட் இல்லைங்களா, மோஸ்ட் த்ரில்லிங். கடவுள் நம்ம சந்தோஷமா இருக்கணும் 2023. கடவுள் என்ன நினைக்கிறாரு? வெறும் சரீரம் இல்லைப்பா, ஆத்மா சரீரம் மனசாட்சி முழு சந்தோஷத்தை பரிபூர்ண பூரண உன்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க கடவுளுக்கு விருப்பம்ன்றார் இல்லையா யோவான். நம்ம சந்தோஷம் நிறைவா இருக்க விருப்பம், அப்படிப்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம கனி தருகிறவர்களாக இருக்கணும், பாக்கியவான்களாக நம்ம இருக்கணும் இந்த வருஷம், அதுதான் எக்ஸாக்டாக கடவுளுக்கு வேணும் இல்லைங்களா. கனி தராமையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறாரு கனி கொடு. நம்ம தைரியமாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் கோப் பண்ணுறவர்களாக இருக்கணும், அதான் ஆண்டவரும் விரும்புகிறாரு. பயப்படாதே, திகையாதே, விசுவாசத்தில் இரு. உங்களுக்கு தெரியல, எனக்கு மிகப்பெரிய விருப்பமாக இப்போ மத்தேயு படிச்சுட்டு வரும்போது என் வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவோடைய மகிமையை பார்க்க 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 என்ன பார்க்க பார்க்க என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? நான் இன்னும் இயேசு மாதிரி மாறணும், அதான் தேவை. ஆண்டவரே எது இருக்குதோ இல்லையோ, த கிரேட்டஸ்ட் டிசையர், ஐ வாண்ட் டு பிகம் லைக் கிரைஸ்ட், இயேசு மாதிரி மாறும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசையும் அதுதான். பாருங்களா ஆச்சரியம், வேதம் தானே சொல்லுது, நம்மளை தெரிந்து கொண்டது எதற்காக, நம்மளை ரட்சித்தது எதற்காக, 2023 நமக்கு அனுப்புறது பராமரிப்பில் அவர் எல்லாவற்றையும் செய்து நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். என்ன நன்மை? எவரை அவர் முன்குறித்தாரோ அவர்களுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாறணுன்றதுக்கு தான் 2023. என் வாழ்க்கையில் அவர் செஞ்சுட்டு வருது எல்லாமே அதுக்காகத்தான். ஆண்டவரே நான் இயேசு மாதிரி இன்னும் கனி தருகிறவனாக, முழு கேரக்டரே மாறினவனாக, நற்கிரியைகளுக்கு செய்ய ஜாக்கிரதை உள்ளவனாக வரப்போகிற வருஷத்தில் இருக்கணும். நீங்கள் எனக்காக நித்தியத்திலேயே தீர்மானித்து வச்சிருக்கிற நற்கிரியைகள் செய்யணும், அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அது ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன் இந்த ஜபம் பலிக்காது? இது பாருங்களேன், அவரும் அது மன விருப்பத்தின் படி உமக்கு தந்தருளி. இந்த ஆசை இருந்தா மன விருப்பத்தின் படி தந்தருளுவாராங்களா? உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. மன விருப்பம் ஆலோசனை ரெண்டு வருது. வெறும் விருப்பம் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, விருப்பம்னா விஷ், மன விருப்பம் எல்லாருக்கும் இருக்குது. நானும் இயேசு மாதிரி ஆகணும்னு எனக்கும் விருப்பம் இருக்குது, உங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், எத்தனையோ பேரை இயேசுக்கிட்ட கொண்டு வரணும், சபை வளரணும், நிறைய நம்ம ஜபங்கள்லாம் மன விருப்பம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மன விருப்பத்தோடு எல்லாம் முடிய போகிறதில்ல. அந்த மன விருப்பம், நமக்கு வாழ்க்கையில் ஒரு விருப்பம், ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆலோசனை, அந்த விருப்பத்தை எப்படி அடையணும்னு ஆலோசனை பண்ணுறோமா இல்லையா, அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். மன விருப்பம் ஒன்று நமக்கு செஞ்சிடாது, அந்த மன விருப்பத்துக்கு ஆலோசனை, அந்த ஆலோசனை நீ பண்ணினா அதையெல்லாம் நிறைவேற்றும்படி அவர் செய்கிறார். என்ன ஒரு ஜபம், யோசிச்சு பாருங்களேன். உங்கள் திட்டம் என்ன, எப்படி உங்களுடைய மன விருப்பத்தை அடைய போகிறீங்க 2023? உங்கள் மன விருப்பம் என்ன? அந்த மன விருப்பம் இருக்குது, இதெல்லாம் நான் அடையணும் ஆண்டவரே, நான் இன்னும் கனி தருகிறவனாக தேவராஜ் கிறிஸ்து மாதிரி மாறணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்காதுங்க, அதுக்கு ஆலோசனை பண்ணணும். இந்த மாதம் கடைசி, இந்த வருஷம் கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம், போன வருஷத்தை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க. போன வருஷத்தை பார்த்தோன்னா எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும், வெரி ரொம்ப மனசு வேதனை தான் இல்லைங்களா, வேணா பார்க்கறதில்ல. அதனால தான் புது வருஷத்தை பார்த்துக்குவோம், ரொம்ப தப்பு அது. உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் மாறணும்னா நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு பார்த்தா தான் உண்டு இல்லைங்களா, நம்ம அப்படி தான் கிருபை கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். இப்போ கடைசி இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், ஒரு நியூ இயர் ஈவுக்கு ஒரு 10 நிமிஷம் அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருன்றதுனால ஒன்றும் மாறப்போறதில்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே சில காரியங்கள் என் வாழ்க்கையில் வித்தியாசமாகணும், புது வருஷத்தில் என் குடும்பத்தில் காரியங்கள் வித்தியாசமாகணும், எனக்கு இந்த பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது, அநேக நேரங்கள் வேதத்தை படிக்கிறதில்ல, எப்பப்பாரு மொபைல்லையும் டிவிலையும் நான் உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிருக்கிறேன், கோபமான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் கோப கசப்புகளும் கெட்ட வார்த்தைகளும் குடும்பத்தில் கசப்பான காரியங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் கோபத்தினால காரியங்களை செஞ்சுருக்கிறேன், தவறான ப்ரையாரிட்டிஸ், வேதத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்ததில்லை, ஜபத்துக்கு நேரத்தை கொடுத்ததில்லை, எவ்வளோ ஆத்தும பாரம் பாரம்னு சொல்லிக்கிட்டு சுவிசேஷத்தை எவ்வளோ கற்றுக்கிறோம், ஆனால் ஒருத்தரையும் இயேசுக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு விரலை கூட அசைச்சு ஒரு முயற்சியை பண்ணதில்லைண்ணா. இந்த வரப்போகிற வருஷம் வித்தியாசமாக இருக்கட்டும் ஆண்டவரே, உன் ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடாது. என்ன பண்ணணும், போன வருஷத்தில் என்னென்னலாம் குறை இருந்துச்சுன்னு பார்த்து இதெல்லாம் இருக்கிறோமே அதுக்கு ஏற்றபடி இந்த வருஷத்தில் மாறணுமேனு ஆலோசனை பண்ணணும். இந்த வாக்குத்தத்தம் பாருங்க, அப்படி ஆலோசனை பண்ணால் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உன்னுடைய ஆலோசனைபடி நிறைவேறுவாதாக அப்படின்னு ப்ராமிஸ் இருக்கே. ஜபத்துக்கு நான் பிளான், நேரத்தை பிளான் பண்ணணும், இல்லைன்னா நடக்காது, இதே தான் நடக்கும். வேத பாசிப்புக்கு பிளான் பண்ணணும், ஒரு கேலண்டர் எடுத்து நான் இந்த படிப்பான்னு பிளான் பண்ணணும், காஸ்பில் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு மாசத்துல ஒருத்தருக்காவது நான் ஒரு காஸ்பில் சொல்ல முடியுமா, திட்டம் பண்ணணும், இல்லைன்னா நடக்காதுங்க, ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே அடைய மாட்டீங்க இல்லைங்களா. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிளானிங். ஏன்னா வாழ்க்கையே என்னங்க, ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகள், அந்த முடிவுகள் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு பண்ணியிருந்தா தான் சிலது திட்டமிட்டபடி போய் நம்ம ஆசைகள் நிறைவேற முடியும், இல்லைன்னா ஒன்றுமே மாறப்போறதில்லை. திடீர்னு ஒரு ஆபத்து வந்து ஏதோ ஒன்று நாள் வாழ்க்கை மாறப்போறதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்காங்க. என்ன வாக்குத்தத்தம், உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி, உன மன விருப்பமா நான் கிறிஸ்துவ மாதிரி மாறணும், வேதத்தில் இன்னும் வளரணும், ஜபத்தில் வளரணும், ஆசை இருக்கு எனக்கு, அந்த ஆசை இங்கே நிறைய இருக்குது, நான் கனி தருக்கிறவனா மாறணும், இயேசுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது கொண்டு வரணும், சபை வளர்றதுக்கு நான் வளரணும், நான் என்னை வளர்த்துக்கணும், இயேசுல நிலைத்திருக்கணும், ஆசைகள் எவ்வளோ இருக்கு, அந்த ஆசையோடு நிற்கக்கூடாது. உமது ஆலோசனை நிறைவேறுவாராக, நிறைவேற்றுவாராக, அதை ஆலோசனை பண்ணுங்க. உங்கள் தோல்விகளை பார்த்து ஆலோசனை பண்ணி முன்னேறுவதற்கு வரும் புது வருஷத்தில் இதெல்லாம் அடையணும் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் நான் திட்டமிடுவேன். கடவுள் வந்து என் ஆசையை நிறைவேற்றணும் இல்லைங்களா, இல்லைன்னா ஒன்றும் மாறப்போறதில்லை பாருங்களேன். ஆண்டவரே இயேசுக்கு பற்றி ஏதாவது பேசணும்னா ரொம்ப கூச்சம், வாய் திறக்கிறதுக்கும் கூச்சம், இது இப்போ 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் நான் இருக்க போறேன்னா, இல்லை இந்த வருஷம் மாறி போய் அந்த கூச்சத்தையும் வெக்கத்தையெல்லாம் விட்டு எனக்கு இவ்வளோ செஞ்ச ஆண்டவர். நம்ம பாருங்களேன், நம்ம இயேசுடைய பாடுகள் போன வாரம் படித்தோம், அவர் நமக்கு பட்ட பாடு, நமக்காக வாங்கின அடி, தியாகம், வேதனை, வாரடி, அதுக்கு ஏதாவது ஒரு துளி தகுதியா இருக்கும்படிக்கு ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றோமா அவருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், என்ன வாழ்க்கை வாழ்றோம்? இயேசு கிட்ட கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி நற்கிரியை நம்ம கிட்ட இருக்கு? எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறோம், அந்த பிரசங்கத்தை எல்லாம் உலக கவலைகள்னாலேயோ வலி அருகில் விழுந்த விதைகள் மாதிரி நசுக்கிறதுல திறமாசாலிகள் ஆயிட்டோம். அதுனா ஒரு பிரசங்கம் வேலை செய்ய மாட்டேன். அதனால ஆண்டவரே, வரப்போகிற வருஷத்துல இருந்து ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்டு நான் 2023 அந்த பிரசங்கத்தில் நிலைத்திருந்து அந்த விதைகள் நான் அங்கே சேர்த்து வச்சுக்கான். நல்லதும் உண்மையும் உள்ள இருதயத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் காத்து கனி தருவேன் ஆண்டவரே. அது திட்டம் பண்ணாதானே? அது நல்ல ஆசை இல்லையா? அது நிறைவேற்ற மாட்டாரா? அந்த ஆசை இருந்தா அதெல்லாம் நிறைவேற்றினா தானே மற்றதெல்லாம் பார்ப்பேன்றார். என் ராஜ்யத்தை தேடி இப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சடன்னா January 1st வந்த பிறகு ஒன்றும் நடந்துரு, ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு ஒரு வேளை பிரியாணி பண்ணிட்டு நல்லா நல்லா அந்த ஆவியில் ஹாப்பி நியூ இயர் ஆவியில் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஏன்னா அதெல்லாம் எமோஷன் நல்லது, அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அதை இன்னும் குறைக்கல நான், அதனால எல்லாம் உம்மன் இருங்கன்னு சொல்லலை. எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள், ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணுங்கள், அதெல்லாம் சந்தோஷம். அது ஒரு போதும் ஒன்றத்தையும் மாற்ற போகிறதில்ல. அது உங்கள் கேரக்டரை உங்கள் ஆட்டிடியூட்டை மாற்ற போகிறதில்ல. நியூ இயர் ஒரு வாரம் ஆன பிறகு நீங்களும் ஒன்றும் வித்தியாசமாக இருந்தது இல்லை, வாழ்க்கையை ஒன்றும் அதே ஆள் தான், நத்திங் வில் சேஞ்ச், ஃபீலிங்கும் போயிடும் நியூ இயர். ஏன்னா ஒரு வாரம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன நியூ இயர்? எப்படி நியூ இயர் மாறும் தெரியுமா? இந்த ஜபத்தை உணர்ந்து அந்த நியூ இயருக்கு ஆயத்தம் பண்ணி ஜபத்தோடு ஆலோசனை பண்ணி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதானதுன்னு வேதம் சொல்லுது. வருஷத்துல புதிதானதல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதான அந்த கிருபை எனக்கு கிடைக்கணும். அவர் வாக்களித்திருக்கிறார், என்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன், என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்வேன்னு வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்கை நான் அடையும்படிக்கு, நான் பெறும்படிக்கு தேவனுக்கு பிரியமான ஆலோசனைகளை பண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய பரிசுத்த இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோன்லேருந்து என்னை ஆதரித்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துங்கன்னும் போது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆரம்பிக்கும்போது ஒன்றும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இந்த வருஷம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ எப்படி இருக்குதோ இல்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், என்னுடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றும், அதனால் ஆலோசனையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு, என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் திட்டம் பண்ணி நான் விருப்பத்தோடு அதில் செயல்படுவேன் இல்லைங்களா? அதுதான் அங்கே மாற்றம், அதுதான் மாற்றம். யூ வில் கிராண்ட் யுவர் டிசையர். அப்படி நீங்கள் செய்யும்போது அதுதான் நம்முடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றி நம்ம இருதயத்தின் விருப்பத்தின்படி செய்வேன்றார். ஆலோசனையெல்லாம் பண்ணு, பிளான் பண்ணு, உனக்கு அந்த ஆலோசனை நிறைவேறுகிற கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன். ஞாபத்து நாளில் என்னை கூப்பிடு, உனக்கு ஒத்தாசை வரும், என் குமாரனின் தியாகத்தின் பலியின் மூலமாக வரும், உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னுடைய ஆலோசனையெல்லாம் படி உன்னுடைய விருப்ப ஆலோசனையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? நீங்களும் நானும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு சபை மெம்பர்ஸா வெறும் ஞாயிற்றுக்கிழமை வர்றது, பிரசங்கம் கேட்கறது, போகிறது, அடுத்த வாரம் வர்றது, போகிறது, போகிறது, 365 நாள் 44 வாரங்கள் முடிந்து போயினேன். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு இருக்காது. என்ன இருப்போம்? ஒரு கிராண்ட் எக்ஸாம்பிளாக சபைக்கு இருப்போம். நம்முடைய எக்ஸாம்பிள்னால சபையே கலிகூறும் படிக்கு நம்ம கனி தர்றதில்ல. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம் வாழ்க்கையில் இருக்கிற கனி சபையை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சபை வளருவதற்கு சபை கலிகூறும் படிக்கு நம்ம ஒரு சாதனமாக இருப்போம். அதை விட என்ன இருக்கு? அதான 5வது வசனத்தில் வருது பாருங்களேன் என்ன வருது. அப்படி நமக்கு நடக்கும்போது நாங்கள் உமது ரட்சிப்பினால் அப்படின்னா உன்னுடைய வெற்றியினால் உன்னுடைய வளர்ச்சியினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என்ன ஒரு பிளஸ்ஸட் ரிசல்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தரும் கூனி குறுகி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. தாவீதுடைய டைமில் ஒரு போருக்கு போகும்போது அந்த போர்லக்காக ஜெபிக்கிறாங்க, அதனால் வருகிற வெற்றிக்கு அந்த முழு சபைக்கும் எவ்வளோ ஆனந்தம், நாட்டுக்கே எவ்வளோ ஆனந்தம். அதில் அவங்க பாடுறாங்க, இங்கே வெற்றி வரும்போது தேவனுடைய நாமம் இன்னும் பரவப்போகுது, வெற்றி வரும்போது அவருடைய ஆண்டவரை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க போகிறாங்க. நமக்கு எவ்வளோ உண்மைங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ராஜ்யக்கு தடையாக இருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சி இல்லாத தன்மை, ஒவ்வொரு நாளும் நம்ம கனி கொடுக்காதது, தேவ ராஜ்யம் முன்னேறாததுக்கு நீங்களும் நானும் தான் காரணம். நீங்கள் வளரும் போது, நீங்கள் கனி தரும் போது, நீங்கள் சர்ச்சுக்கும் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும்போது, முழு சபையும் கூடியிருக்கிற விசுவாசிகளும் நாம் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம். உம்முடைய வளர்ச்சியில் நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு இல்லைங்களா, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம் அது வந்து ஒருத்தர்னால வந்துடுறது இல்லை இல்லைங்களா. சபையாக ஜெபிக்குது, நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், சபை வளரணும், யங் பீப்புள் வளரணும், பெண்கள் வளரணும், எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். அப்படி வளர்றது தான் சபை வளர முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆண்டவருக்காக 2023 நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்காக போர் செய்து அவருடைய கொடி எல்லா இடத்துலையும் ஏற்றணும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் அவர் தான் ஆளணும். நம்மளை சுற்றி இருக்கிற உலக சூழ்நிலை அதிலெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் வளரணுமே. நம்மெல்லாம் அதுக்காக ஜெபிக்கிறோம், அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா. சங்கீதம் வந்து அந்த கொடி ஏற்றுவோம் அப்படின்னும் போது, இப்போது ஒரு ஒரு மேட்ச்சு, ஒரு கிரிக்கெட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடுறாங்க. அந்த மேட்ச் ஆடும்போது திடீர்னு இந்தியா தோக்குற மாதிரி இருக்குன்னும் போது அங்கே ஒருத்தன் சிக்ஸர் அடித்தான்னா என்ன ஒரு எல்லாரும் கூட்டமாக எந்திரிச்சுக்கிட்டு என்ன ஒரு விராட் கோலி அடிக்கிறான்னு வைங்களேன், ஒரு ஃப்ளாகை காட்டுறது என்ன, ஃபோட்டோ காட்டுறது என்ன, கொடியேற்றி என்ன ஆனந்தப்படுறாங்க இல்லைங்களா. அந்த ஆனந்தப்படுற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யம் கீழே கீழே போயிட்டு இருக்குது. நம்மெல்லாம் பேட்ஸ்மேன், நம்ம மூஞ்சிங்களை பாருங்களேன், எல்லாம் டொக்கு டொக்கு டொக்குன்னு வாரம் வாரம் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கிறோம், அவுட் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சிக்ஸ் அடிக்கணுங்க வரப்போகிற வருஷத்தில், ஒவ்வொருத்தரும் சிக்ஸ் அடிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஜெபித்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுல, நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கறதுல சிக்ஸ் அடித்தோம்னா நம்ம தீம் என்ன ஆண்டவருக்காக வேலை செய்யும். யோசிச்சு பாருங்க, பிசாசின் ராஜ்யம் கொடி கட்டி பறக்குது, கள்ளப்போதகம் கொடி கட்டி பறக்குது, ஃபுல் சப்போர்ட். நம்ம இங்கே டொங்கு டொங்குன்னு எல்லாம் போல்ட் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறோம். அந்த வரப்போகிற வருஷமும் அப்படி தான் இருக்க போதா, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு 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 தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து தேவன் திட்டம் பண்ணி ஆண்டவரே இந்த வருஷம் புதுசாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், இனிமேல் இதுவே போகக்கூடாது, நான் இது திட்டம் பண்ணி இது என்னுடைய விருப்பங்கள் இது ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன் போன வருஷம், இவ்வளோ இதில் குறை இதில் குறை இதில் குறை, இந்த வருஷம் இதெல்லாம் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, விருப்பத்தோடு நிற்கக்கூடாது, இனிமேல் ஒழுங்காக பயல் படிப்பேன், இனிமேல் ஒழுங்காக பொறுமையாக இருப்பேன், இனிமேல் கோவப்பட மாட்டேன், இனிமேல் அது செய்ய மாட்டேன், இந்த தப்பு நேரத்தை மொபைல் நேரத்தை செலவிட மாட்டேன், அதெல்லாம் பட்டுறோம் விருப்பம், அதோடு நிற்கக்கூடாது. அதை எதை எப்படி அடைவேன்னு ஒரு திட்டமும் ஆலோசனையும் பண்ணணும் இல்லைங்களா. டே டு டே ஸ்டெப்பாக போட்டு ஆண்டவரே இதோ என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆலோசனைகள், உன் வாக்கின்படி இந்த ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு போட்டிருக்கு. அஞ்சு போடல, அவர் எல்லாம் நிறைவேற்றுவேன். ஏங்க நிறைவேற்ற மாட்டார், இப்படி நான் கனி தருகிறவனாக தேவ ராஜ்யத்துக்கு முன்னேறுகிறவனாக நான் வருவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னும் கடவுளுடைய பேனர் தேவனுடைய நாமத்தில் நாம் கொடியேற்றுகிறவர்களாக இருந்தோன்னா நம்ம சமுதாயம் ஏன் அசைக்கப்படாது. எரிகோ மதில்கள் நமக்கு முன்னாடி நிற்கிது, அதெல்லாம் நம்ம எல்லாரும் கத்தி எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு துதிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா என்ன எரிகோ மதில், என்ன பிஜேபி மதில் நமக்கு முன்னாடி நிற்க முடியும். அந்த காலத்தில் ஒரு மிலிட்ரி டேர்ம் அது, சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு வீண் பண்ணிட்டாங்கெல்லாம் சத்துருக்கு முன்னாடி கொடியேற்றி பாராட்டுவாங்க. அப்படிதான் நம்மளும் மிலிட்ரியாக அழைச்சிருக்கிற தேவ ராஜ்யத்தின் போர் சேவகர்கள்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக போர் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் மிலிட்ரியில் கூப்பிட்டுருக்கிறாரு, நம்ம வாழ்றது எப்படி? ஒரு உதாரணமே இல்லை நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி மிலிட்ரி டிசிப்ளினே நம்மக்கிட்ட இல்லை. அது வரப்போகிற வருஷத்தில் மாறட்டும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னும் ஒரு மாதம் நமக்கு இன்னும் இருக்குது இந்த வருஷத்தில், இந்த வருஷத்தில் ஜபத்தோடு இதை சிந்தித்து வரப்போகிற வருஷத்துக்கு நம்ம உள்ளங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து நம்ம மாற்றிக்க, புது வருஷத்தை வைராக்கியத்தோடு ஊக்கத்தோடு 2023 தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தில் நாம் கொடியேற்றுவோம் அப்படின்னு ராஜ்யத்துக்காக சாதனைகளை செய்வோன்ற ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிட்டோன்னா நம்முடைய மற்ற தேவைகளை ஏங்க அவர் சந்திக்க மாட்டார்.